الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைந்த ரமலான் நமக்கு மத்தியில் வர வருகை தருக்கிறது. இந்த நேரத்தில் ரமலானை அடைகிற நாம் அதை எவ்வளவு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதனை மனதிலே நிறுத்தி கொண்டு அந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பலமுறை சொல்லப்பட்ட விஷயம்தான், மனித சமுதாயத்திலேயே மிக மிக குறுகிய கால அளவுக்கு வாழக்கூடிய சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகமாகிய நாம் தான். நமக்கு முன்னால் இந்த உலகில் அனுப்பப்பட்ட அத்தனை உம்மத்தினர்களும் பல நூறு ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்த வரலாறுகளும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்த அவர்கள் அந்த ஆயிரம் வருடங்களையும் வணக்கத்திலேயே கழித்திருக்கிற வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரம் வருடம் வாழ்வது என்பதை விட அந்த ஆயிரம் வருடங்களும் இறைவனுக்கு மாறு செய்யாமல் இறைவனது கட்டளைக்கு உட்பட்டு வணக்கத்திலேயே கழித்த வரலாறுகளும் நமக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இப்படி காலத்தாலும் வணங்குகின்ற ஆற்றலாலும் வணங்குகின்ற ஆசையினாலும் நம்மை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சிறந்தவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கியாமத்தினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா சமூகத்தை விட முதல் முதலே சுவனத்திலே நுழையக்கூடிய சமூகம் என்னுடைய சமூகம் தான் என்று சொன்னார்கள். உலகிலே எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் கடைசியாக அனுப்பப்பட்ட நான் தான் முதலே சுவனத்திலே காலடி எடுத்து வைப்பேன், அதற்கு பிறகு என்னுடைய சமூகத்திலே இருக்கிற ஏழைகள் எனக்கு பின்னால் சுவனத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடல் பலத்தால் குன்றியவர்கள், ஆயிலால் குறைந்தவர்கள், மிக மிக லேசாக இபாதத்து செய்யக்கூடியவர்கள், ரொம்ப இபாதத்து செய்வதற்கு பெரிய சிரமங்களை எல்லாம் எடுத்துக் கொள்வதில்லை, கால் கடுக்க நின்று கால் வீங்குகின்ற அளவுக்கெல்லாம் வணக்கம் புரிவதில்லை, வருடம் முழுவதும் நோன்பு நோக்குகிற வழக்கமும் கிடையாது, மிக மிக குறுகிய வணக்கத்திலும் குறுகிய ஆயுளும் வாழுகின்ற நாம் முதலே சிவனத்திலே நுழைவோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா? எனவேதான் இது மாதிரிய காலங்களை ரமலான் போன்ற நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்து அதனை நாம் செய்கிற விபாதத்துகளை ஒன்றுக்கு 70 700 7000 70000 அல்லாஹ்வுத்தாலா பெருக்கி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, ஒரு நஃபிலான காரியத்தை நிறைவேற்றினால் 70, அதாவது ஒரு ஃபரலை நிறைவேற்றியதற்கு சமம், ஒரு ஃபரலை நிறைவேற்றினால் 70 ஃபரலுகளை நிறைவேற்றியதற்கு சமம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நாம் செய்கிற இபாதத்துகளை பன்மடங்காக பெருக்கி தருகின்ற வாய்ப்பு இது மாதிரி ரமலானில் மட்டும்தான் கிடைக்கும். ரமலானை தவறுவிட்டு விட்டால் அதற்கு ஈடு செய்ய வாழ்நாள் முழுவதும் நம்மால் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா இல்லையா, ரமலானில என்ன இருக்கிறது என்று மனிதர்களுக்கு தெரிந்து விட்டால் ஆண்டு முழுவதும் ரமலானாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவ்வளவு சிறப்புகளும் அவ்வளவு விசேஷங்களும் அந்த ரமலானிலே இருக்கிறது. முறையாக அதை பயன்படுத்திக் கொண்டவர்கள் அவர்களது பாவங்கள் முழுவதுமாக பாவங்களில் இருந்து விடுபட்டு விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ ஃபரல சியாம ரமலான, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரமலான் மாதத்திலே பகல் காலங்களிலே நோன்பு வைப்பதை ஃபரலாக ஆக்கியிருக்கிறான், கடமையாக்கியிருக்கிறான். இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். ஃபமன் ஸாமஹு வகாமஹு ஈமானன் வஹ்திஸாபன், யார் நல்ல எண்ணத்தோடு நன்மையை எதிர்பார்த்தவராக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு யார் பகல் காலங்களிலே நோன்பிருந்து இரவு நேரங்களில் என்று வணங்குகிறார்களோ அவர்கள் ஹரஜமின் துனூபிஹி கயோமி வலதுஹு, ரமலான் முடிந்த பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்குகின்ற குழந்தை எப்படி பாவமே அற்ற நிலையிலே பிறக்கிறதோ அதுபோன்று அவர்களும் ஆகிவிடுவார்கள். பாவங்களில் இருந்து அன்று பிறந்த குழந்தையை போன்று ஆகிவிடுவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலானை நோன்பு வைத்து இரவு நேரத்தில் நின்று வணங்குவதன் மூலம் அவனது பாவங்கள் முழுமையாக துடைத்து வடித்து எடுக்கப்பட்டு விடுகின்றன. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! பாவம் மனுஷனால் அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய துஷ்நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த ரமலானில அவ்வளவு விஷயங்களை அங்கே அடக்கம் செய்து வைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அவர்கள் செய்த ஆண்டு முழுவதும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னும் சொல்லி காட்டினார்கள், ஃபிதரத்து ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, ஒரு மனிதனுக்கு அவனது குடும்பத்தார்களின் மூலம் ஏற்பட்ட தவறுகளும் பாவங்களும், குடும்பத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்கள் என்று சொன்னால் குடும்பத்தார்களுக்கு செய்கின்ற கடமைகளிலே தவறியதின் மூலமாக, அவர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களை செய்யாது விட்டதின் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்களும், அவரது பொருளின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட பாவங்களும், வளர்ச்சி இன்னும் தனக்குத்தானே அவன் செய்து கொண்ட பாவங்களும், வளதிகி தன்னுடைய பிள்ளைகளுக்காக, வஜாரி தன்னுடைய அண்டை விட்டாருக்காக, இப்படியெல்லாம் பல வகையான பாவங்கள் மனிதனை சூழ்ந்து கொள்கின்றன. அண்டை வீட்டாரிடத்தில் முறையாக நடந்து கொள்ளாததின் காரணமாக, பிள்ளைகளை சரியாக ஒழுக்கத்தை கற்பிக்காது விட்டதின் காரணமாக, இப்படி எப்படி எப்படி எத்தனை எத்தனை பாவங்கள் அவனது பொருளின் மூலம், அவனது குடும்பத்தார்களின் மூலம், அவனது மனைவி மக்களின் மூலம் இப்படி எல்லாம் சேர்கின்ற பாவங்களுக்கெல்லாம் நோன்பு அதற்கு பரிகாரமாக அமையும். சலாத்து தொழுகை சதகத்து தான தர்மம் ஒல்லமருபில் மாறும் முன்கர், நன்மை ஏழை தீமையை தடுக்குகின்ற செயல், இவைகள் எல்லாம் அவைகளுக்கு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செய்கின்ற குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் நாம் பாவமே செய்யவில்லை என்று யாரும் கருதி கொள்ள வேண்டாம். நம்மை அறியாமலேயே நூற்றுக்கணக்கான பாவங்கள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு உறுப்புகளின் மூலம் பாவங்கள் மலைகளை போன்று சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பார்வையின் மூலம், செவிப்புடனின் மூலம், மற்றவர்களை தவறாக எண்ணுவதின் மூலம், நமது கைகால்கள் அவயவங்களின் தான் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே ரமலானை முறையாக பயன்படுத்துகிற போது அவைகள் நம்மை விட்டு அகற்றப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இதனுடைய சிறப்புகளை சொன்ன காரணத்தினால் அவர்கள் ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் அதிகமாக நோன்பு வைக்கின்ற பதக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. தினமும் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், தினமும் நோன்பு வைக்க கூடாது என்று சொன்னார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வேண்டுமானால் மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இல்லை, எங்களுக்கு 10வது அடிப்படுத்துங்கள். சரி, வாரத்திலே 2 நாட்கள் வையுங்கள், அதுவும் எங்களுக்கு 10வது, இன்னும் அதிகப்படுத்துங்கள். அப்படியானால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். தினமும் நோன்பு வைக்க கூடாது என்று சொன்னார்கள். வருடம் முழுவதும் அந்த நோன்பிலே இருக்கிற அந்த அந்தஸ்து என்ன என்று விளங்கிக் கொண்ட காரணத்தினால் அவர்கள் அப்படி ஆசைப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைப்பது அவருடைய குடும்பத்தார்களுக்கே தெரியாது. காலையில உணவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொழில் செய்கின்ற இடத்துக்கு போய் விடுவார்கள். நாமெல்லாம் காலையில உணவை கட்டிக்கொண்டு போவது போல அவர்களே போய் விடுவார்கள். நோன்பு பிடிக்கிற தினத்தில அந்த உணவை யாருக்காவது தர்மம் செய்து விடுவார்கள். மறுநாள் நோன்பு பிடிக்காத தினத்தில அதை சாப்பிடுவார்கள். இரவுல வீட்டில வந்து நோன்பு பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இரவு உணவு வீட்டில வந்து சாப்பிடுவார்கள். அதனால் பல ஆண்டுகள் எந்த காலத்திலும் அவர்கள் மனைமார்களுக்கு கூட அவர்களுக்கு அவர்கள் நோன்பு வைப்பது தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக பாதுகாத்து வந்தார்கள். நோன்புக்குள்ள தாக்கம் என்ன தெரியுமா? கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா நாம் செய்த மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்கிற போது மற்றவர்களிடத்திலே கடன் வாங்கி இருந்தோம், அதை கொடுக்கவில்லை, மற்றவருடைய மனதை புண்படுத்தி இருந்தோம், மற்றவர்களை புறம்பேசி இருந்தோம், கோல் சொல்லி இருந்தோம், மற்றவருடைய மனதை வேதனைப்படும்படியாக நடந்திருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கியாமத்தில் என்ன பரிகாரம் தெரியுமா? அதற்குரிய தண்டனை இந்த எந்த மனிதன் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு நாம் செய்த நல்ல அமல்களை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகிற போது தொழுகை, ஜகாத்து, சதகா, ஹஜ்ஜி இவைகள் எத்தனை எத்தனை நல்ல காரியங்கள் இருக்குதோ அத்தனையுமே பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விடும். ஆனால் நோன்பு மட்டும் எடுத்து கொடுக்கப்படாது. ஏனென்று சொன்னால் நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, அதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதிகமாக நோன்பு வைத்தவர்களுக்கு அந்த பாதிப்பு என்பது ஏற்படாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லுல் அமலி கஃபாரத்துன், எல்லா நல்ல அமல்களும் கஃபாராவாக பரிகாரமாக தீர்க்கப்பட்டு விடும். அது எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும் சரி, அது அப்படியே எல்லாமே எடுத்து கொடுக்கப்பட்டு விடும். இல்ல சௌம் நோன்பை தவிர என்ன சொன்னால் அசௌம் ஒலி வான அஜிசி பிஹி, அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான், நோன்பு எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறான். எனவே அது பரிகாரமாக ஆகாது. இப்படி அவ்வளவு பெரிய ஸ்தானம் அதற்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். அபூமமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைப்பு கொடுத்த போது வந்து ரசூலுல்லாஹிடம் கேட்டுக்கொண்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த போரிலே கலந்து கொண்டு நான் ஷஹீதாக வேண்டும், நான் மரணித்து விட வேண்டும், ஷஹீதோட அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அப்படி இருக்கிற காரணத்தினால் எனக்கு அவன் ஷஹீதாக வேண்டும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், சலாமத்தாக இந்த போருக்கு சென்று நிறைய லாபத்தோடு கனிமத்தோடு திரும்புங்கள் என்று துவா செய்தார்கள், வாழ்த்து அனுப்பினார்கள். அதுபோலவே நாங்கள் போருக்கு சென்றோம், எங்களுக்கு விட்டோ குத்தோ காயங்கள் எல்லாம் ஏற்படவில்லை, சலாமத்தாக நாங்கள் போர் செய்தோம், நிறைய கனிமத் பொருள்களோடு கொள்ளை பொருள்களோடு திரும்பி வந்தோம். 2வது முறை அதுபோல போருக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அப்போ நான் சென்று ரசூலுல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன், ரசூலுல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டேன், யார் ரசூலுல்லா, இந்த போரிலாவது நான் ஷஹீதாக வேண்டும் என்று எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் அதே வார்த்தையை சொன்னார்கள், சலாமத்தாக போங்கள், கனிமத்தோடு திரும்பி வாங்கள் என்று சொன்னார்கள். அந்த போதிலும் நாங்கள் பெரிய லாபத்தோடு திரும்பி வந்தோம். மூன்றாவது முறை இது போல போருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இரண்டு முறை நான் ஷஹாதத்திற்காக துஆ செய்ய சொன்னேன், ஆனால் நீங்கள் துஆ செய்யவில்லை. இரண்டு முறையும் சலாமத்தோடு போங்கள், கனிமத்தோடு திரும்பி வாங்கள் என்று சொன்னீர்கள். இப்போது நான் கேட்கிறேன், இந்த போரை விடவும் நிறைய நன்மைகளை பெற்று தருகிற, சுவனத்திலே எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிற ஒரு அமலையாவது எனக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒரு சிறந்த அமலையாவது எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன போது செல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நோன்பை பற்றி பிடித்துக் கொள், அதற்கு நிகராக ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். ஆயிரம் ரக்காத்து தொழுங்க, வருஷம் வருஷம் அச்சுக்கு போங்க அப்படியெல்லாம் சொல்லல, நோன்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அதற்கு நிகராக ஒரு அமலும் இல்லை என்று சொன்னார்கள். அபூமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறகு வாழ்நாள் முழுக்க அதிகமாக நோன்பைப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்களது பிள்ளைகள், அவர்களது மனைவி, அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருந்தார்களோ, பணியாளர்கள் உட்பட, அடிமைகள் உட்பட அத்தனை பேர்களுமே நோன்பு இருப்பார்கள். சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அபூமாமாவுடைய வீட்டில அடுப்பில இருந்து புகை வருகிறது, பகல் நேரத்திலே புகை வெளியிலே வருகிறது என்று சொன்னால் அங்கு யாராவது விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அது அல்லாமல் பகல் நேரங்களிலே அவர்கள் வீட்டிலே புகையே வந்ததில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த நோன்பிலே தனித்துவம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் அதை அது அவ்வளவு வலியுறுத்தி அவ்வளவு அதிகமாக அதை பற்றி பேசுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி ஒரு மனிதனுடைய, அதாவது கடந்த நாட்களிலே கடந்த வருடம் இருந்தவர்கள் இந்த வருடத்துடைய ரமலானை அடைகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கடைசி வரையிலும், என எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டு பிரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய்ப்பை அடைய வேண்டும் என்பதற்காக இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பவர்களாக இருந்தார்கள். ரமலான் வருகின்ற போதெல்லாம் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்துவார்கள், பரக்கத்தான மாதம் உங்களுக்கு உங்களுடைய வருகை தர இருக்கிறது, சிறப்பிற்குரிய மாதம் உங்களிடத்தில் வருகை தர இருக்கிறது என்றெல்லாம் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த ரமலானை பயன்படுத்தாது விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான், அதனுடைய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவுறுத்துகிற நிலையை பார்க்கிறோம். அறிவிக்கிறார்கள், ஒரே நேரத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் இருந்தார்கள். அதற்கு பிறகு அதில் ஒருவர் ஒரு போரிலே ஷஹீதாகிவிட்டார். இரண்டாம் அவர் நீண்ட நாட்கள் இருந்தார். அதுக்கு பிறகு நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து இறந்து போனார். சாதாரணமாக இறந்து போனார். நான் ஒரு நாள் கனவிலே அந்த இரண்டு நபர்களையும் பார்த்தேன். நானும் அவர்கள் அந்த இரண்டு பேர்களும் சுவனத்துடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். உள்ளே இருந்து ஒரு வானவர் மலக்கு வந்தார். வந்து அதிலே கடைசியாக இறந்து போனாரே, நோய் வாய்ப்பட்டு இறந்து போனாரே, அவரை முதன்மையாக சுவனத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டு போனார். அதற்கு பிறகு சற்று நேரம் கழித்து ஷஹீதாகி போனாரே போர்க்களத்திலே, அவரை இரண்டாவதாக அழைத்து போனார். மூன்றாவது வெளியிலே வந்து என்னை பார்த்து சொன்னார், உனக்கு இன்னும் நேரம் வரவில்லை, நீ சென்று விடு என்று சொன்னார். இந்த கனவை நான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே விவரித்துக் கொண்டிருந்தேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள், அது என்ன, அது ஷஹீதுக்கு தானே மிகப்பெரிய அந்தஸ்து, ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த வாழ்ந்தவர் சாதாரணமான முறையில் தானே இறந்து போனார், அவரை முதலே சொர்க்கத்துக்கு அழைத்து போகப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை ரசூல்லாவிடத்திலே கேட்கலாம் என்று சொல்லி ரசூல்லாவிடத்திலே வந்து விசாரிக்கிறார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலுல்லாஹ், முதலே இறந்தவர் ஷஹீதா இல்லவா, ஷஹீதுடைய அந்தஸ்து மிகப்பெரியது அல்லவா என்று கேட்டபோது செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆம், ஷஹீதுடைய அந்தஸ்து மிகப்பெரியதுதான், இருந்தாலும் அவருக்கு பின்னால் வாழ்ந்தாரே, அவர் ஒரு ரமலானை அடையவில்லையா, இந்த ரமலானில் அவர் நோன்பு நோக்கவில்லையா, அந்த ரமலானில் அவர் தொழவில்லையா, எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், அந்த நன்மை இருக்கிறதே, அந்த நன்மைகள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே இருவருக்கும் மத்தியில் அகலத்தை ஏற்படுத்தி விட்டன, இருவருக்கும் மத்தியில் வித்தியாச ஏற்படுத்தி விட்டன என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரமலானின் மூலம் அவ்வளவு பெரிய அந்தஸ்தும் சிறப்பும் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ரமலானையும் பயன்படுத்துகிற போது அது எவ்வளவு அந்தஸ்து நமக்கு பெரிய அளவுக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக நோன்பு ரமலான் அல்லாத காலங்களிலே நோன்பு வைப்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள், மன் சாம யோமன் ஃபீ ஸபீலில்லாஹி, யார் ஒரே ஒரு தினம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு இருக்கிறாரோ, ஜஹஸ அல்லாஹ் வஜ்ஹுஹு அன் நார் பிதாலிக யௌமி ஸபீலின ஹரீஃபா, அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவருடைய முகத்தை 70 ஹரீஃபுகள் நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். 70 ஹரீஃப் என்று சொன்னால் ஒவ்வொரு ஹரீஃபுக்கும் 70,000 ஆண்டுகள் தொலை தூரம், அந்த அளவுக்கு நரகத்திற்கும் இவருக்கு மத்தியில் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது, தொலை தூரம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவே வாய்ப்பை பயன்படுத்துகிற வழக்கம் என்பது நமக்கு துன்யாவுடைய விஷயத்தில் இருக்கிறது இல்லையா. நல்ல சீசன் டைம்ல நாம் சாப்பிடுவதில்லை, உறங்குவதில்லை. ஏன்? சிறுநீரில் வந்தாலும் கூட நீண்ட நேரம் அதை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம், எந்திரிக்க முடியல கல்லாப்பட்டியிலிருந்து, ஏன்னா அவ்வளவு ஆட்கள் பிஸியாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். ஒரு ஆண்டு முழுவதும் நாம் விட்ட தொகையை நஷ்டத்தை இந்த ஆண்டுதான் இந்த பண்டிகை காலத்தில் தான் அதை ஈடுகட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லா இதுவும் அப்படி இருக்கிறது துன்யாவுடைய விஷயத்தில். ஆனால் மறுமையினுடைய விஷயத்தில் எந்த விதமான அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்கு ஏற்படுவதில்லை. பயன்படுத்திக் கொள்ளுகிற அந்த புத்திசாலித்தனம் துன்யாவுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறதோ அதைவிட கூடுதலாக மறுமையுடைய விஷயத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னால் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே சேருகிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. மஸ்ஜித் நபவி ரொம்ப சிறிய அளவில் இருந்தது, அல்ல இடம் கொள்ளவில்லை தொழுகைக்கு, தொழுகைக்கு இடம் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஈதுக்கோ ஜுமாவுக்கோ அல்ல, 5 நேர தொழுகைக்கும் இடம் போடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பள்ளிவாசல் கட்டணும், இடம் வாங்கணும், அதுக்கு பில்டிங் கட்டணும்னு சொன்ன எப்படி அறிவிப்பு செய்கிறோமோ அது போல இருந்து ஒரு அறிவிப்பு செய்தார்கள். நம்ம அறிவிப்பு வேறு விதமாக இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பு வித்தியாசமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னார்கள், இப்போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்ட காரணத்தினால் மஸ்ஜித் நபியை விரிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது, எனவே அக்கம் பக்கத்தில் இருக்குகின்ற இடங்களை யார் பள்ளிவாசலுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை விற்றுவிடுகிறேன் என்று சொன்னார்கள். அறிவிப்பு பாருங்க, அப்படி அவர்களுக்கு நான் சுவனத்தை விரைவே செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நலம் வாங்கி கொடுக்கிறது என்பது எல்லாருனாலே முடியுமா? ஆனால் உஸ்மான் அப்பாவுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் அந்த நிலங்களை எல்லாம் வாங்கி பள்ளிவாசலுக்காக ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள், வாங்கி கொடுத்தார்கள். ஒருமுறை சுவனத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே விலைக்கு வாங்கி விட்டார்கள். அடுத்து மதீனாவிலே முஸ்லிம்களது பெருக்கம் அதிகமான போது குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது, குடிப்பதற்கான நீர் அவ்வளவு கிடைக்கவில்லை, பஞ்சம் உண்டாகிவிட்டது. அந்த நேரத்தில் யூதனுக்கு சொந்தமான பேர மவுனா என்கின்ற பேர ரூமா என்று சொல்லுகிற ஒரு கிணறு, அந்த கிணத்துல தான் நல்ல தண்ணி இருந்தது. அவன் என்ன செய்தான் சொன்னா, காசு கொடுத்து தண்ணீரை எடுக்க வேண்டும். இப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு கட்டத்திலே அவன் என்ன சொல்லிவிட்டான், முஸ்லிம்களுக்கு இங்கு தண்ணீர் கிடையாது என்று சொல்லிவிட்டான். முஸ்லிம்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள், இப்போது ஒரு அறிவிப்பு செய்தார்கள், யார் யூத நிலத்தில் இருக்கிற அந்த பேர ரூமா என்ற கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்கிறாரோ அவருக்கு நான் என்னுடைய கையால் சுவனத்தை விலை பேசுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன போது அங்கே இருந்து உஸ்மான் அப்பா அவர்கள் இருந்தார்கள், யார் சூழல்லா நான் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லி நேராக யூத இடத்திலே போனார்கள். அவன் காசு பார்த்துட்டு இருக்கிறான், லாபகரமாக அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற மதீனாவை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களும் ஒரு தோல் துருத்திக்கு இவ்வளவு ரூபாய் என்று கொடுத்து தண்ணீரை வாங்கி கொண்டு போகிறார்கள். அதை அடுத்து அவன் எப்படி விற்பான்? விற்க முடியாது என்று சொன்னான். அதெல்லாம் விலைக்கு கொடுக்க முடியாது. வியாபாரம் பேசினார்கள். நம்ம பேசுறதெல்லாம் என்ன வியாபாரம்? உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் வியாபாரம் பேசினார்கள் அந்த மனித நேரத்தில். ஏப்பா நீ கிணத்தை முழுசு எனக்கு வித்து விட வேண்டாம், பாதியை விற்றா போதும். ஒரு நாளைக்கு நீ வந்து தண்ணியை வித்துக்க, இன்னொரு நாளைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்துரு, அவங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, எத்தனை லட்சம் வேணும் சொல்லு தர்ற. ஒரு நாளைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்துரு தண்ணிய, அதுக்கு காசு வாங்கக்கூடாது. இன்னொரு நாளைக்கு நீ எவ்வளவு வித்துக்க. இது சொன்னப்ப உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. மொத்தமா வைக்கிறதுக்கு இது பரவாயில்லையே, கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சரி, ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் திருகம் என்று விலை பேசி அவனிடத்திலே அதிலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த சும்மா பிடிக்கக்கூடிய அன்றைக்கு மக்கள் எல்லாம் போய் தண்ணீரை பிடித்தார்கள். தண்ணீர் பிடிக்கிற போது முஸ்லிம்களும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்தார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களும் போய் தங்களது தேவைகளை வேண்டி எடுத்துக்கொண்டார்கள். அந்த தடையில் யாருக்கும் முஸ்லிம்கள் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா மக்களும் தண்ணீரை எடுத்துக்கொண்டார்கள். இரண்டாம் நாள் பார்த்தானா இவன் வியாபாரம் படுத்துருச்சு, யாரும் தண்ணி பிடிக்க வரல. அதான் தேவை நிறைய போடுறது போச்சு நேத்த, இப்போதைக்கு திரும்ப காசு கொடுத்து பிடிக்கணும், தேவை இல்லை, போகல யாரும். யூதன் பார்த்தான் இது நமக்கு நஷ்டமாக வருது, திரும்ப உஸ்மான் தான் கூப்பிட்டான், முழுசாவும் வச்சிடுறேன், முழுசா கொடுத்துட்டான். இங்க செல்லாத சங்கத்தில் இரண்டு முறை சுவனத்தை விலை பேசி வாங்கிவிடுவது உஸ்மான் அஃபான் எல்லாம் அவுத்தரான் அவர்கள். இந்த வாய்ப்பு ஒரு தடவை நம்ம வாங்கிட்ட மேல சொல்லாட்ட, இனி இரண்டாவது இருக்க நமக்கு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கல. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அது சிரமமான காரியமாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு முரட்டுத்தன்மை உள்ள அவன் இடத்திலே பேசி வாங்க முடியாது என்ற நிலையிலும் அவரிடத்திலே சென்று பேசி வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு ஒப்பு செய்தார்கள். என்ன குறை வைத்தார்கள் அமல் செய்வதில்? அவர்களை போல் நம்மால் குரான் ஓத முடியுமா? அவர்களை போல் நம்மால் தொழ முடியுமா? ரெண்டு ரகாத்து தொழுது வர்றது போல நம்ம மனசு பறவை அடிப்பதை போன்று கூண்டுக்குள்ளே அடைபட்டிருக்கிற பறவையை போலவா மனசு துடித்துக் கொண்டிருக்கிறது. எப்படா சலாம் கொடுப்பார், எப்படா பறக்கலாம் நல்லா இருக்கும். சஹாபாவுடைய விவாதத்தில் எவ்வளவு அமைதியாக இருந்தது, அது எவ்வளவு இன்பம் கண்டார்கள். அப்படி இருந்தும் கூட செல்லாத சிவர்கள் சொன்ன போது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் ரமலானின் மூலமாக. அந்த வாய்ப்பை நாம் கவனமாக பயன்படுத்திக் கொண்டால் அது மிகப்பெரிய நன்மைகளை நம்மை கொண்டு சேர்த்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு சொன்ன ஹதீஸ் தான், ஒரு சபையில் இருக்கிற போது சொன்னார்கள், அந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்திலே நுழைவார்கள், கேள்வி கணக்கே அவர்களுக்கு கிடையாது என்று சொன்ன போது கூட்டத்தில் இருந்த உக்காசபத்தின் மஹசன் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, யார் ரசூலல்லா அந்த 70,000 பேர்களிலே என்னை ஒருவனாக சேர்த்துக் கொள்ளுங்களேன் என்று சொன்ன போது நீங்களும் அதிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன போது இந்த வாய்ப்பை அந்த நேரத்திலே உடனடியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். சற்று தாமதித்து இன்னொருவர் எழுந்தார், யார் சொல்லா என்னையும் அதிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இல்லை உங்களை விட உக்காசா முந்திவிட்டார் என்று சொன்னார்கள். அந்த நேரம் தான், அந்த நேரத்தை அதை சரியாக பயன்படுத்தி விட்டால் உடனடியாக கிடைத்துவிடும். பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை பற்றி ஆர்வமூட்டி மக்களுக்கு உற்சாகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபர் கையில பேரித்தம்பளத்தை பாதியை
சாப்பிட்டு விட்டு மீதி பாதியை கையிலே வைத்திருக்கிறார். சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த போரிலே கலந்து கொண்டு நான் ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். எனக்கு என்ன லாபம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சுவனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னதுதான் மாத்திரம், மீதி இருக்கிற அந்த பாதி பழத்தை கூட அவருக்கு சாப்பிடுவதற்கு அவகாசம் இல்லை. நேராக உள்ளே நுழைந்தார், அதை தூக்கி எறிந்து விட்டு போராடினார், ஷஹீதானார். இஸ்லாத்தின் மீதும் மறுமையின் மீதும் எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள், எந்த அளவுக்கான ஒரு ஒரு உத்வேகம் இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் நமக்கு அது வருவதில்லையே, எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை எதிரிகள் சூழ்ச்சிகரமாக கடத்தி விட்டு போய்விட்டார்கள், ஏமாற்றி அழைத்து விட்டு போனார்கள். ஒரு பெரிய வரலாறு, அவர்களோடு 10 சகாபாக்களையும் அழைத்து போய் கடைசியில சதிசு வேலை செய்து அந்த 9 பேர்களையும் கொன்று விட்டார்கள். குபேபரதாக்களுக்கு கொஞ்சம் விசேஷமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அவரை கழுமரத்தில ஏற்றி கொன்று விட்டு அந்த மரத்திலே தொங்க விட்டிருந்தார்கள். பெருமானார் சல்லாஸன் கடுமையான வேதனை, ஏன்னா வந்து சொல்லும் போது எங்களுக்கு, நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரப்போறோம், எங்களுக்கு குரானை கற்றுத்தர வேண்டும், மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும், அதன் காரணமாக சஹாபாக்களே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டதின்படி சலதாலு அனுப்பி விட்டாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி சதி பண்ணிட்டாங்க, போன எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. சுபீபர் இல்லாத்தால் அனுமானவர்கள் கொல்லப்பட்டு ஒரு கழுமரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி 70 வீரர்கள் அவர்களை சுற்றி அவருடைய மையத்தை சுற்றி பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாட்கள் அந்த கழுமரத்திலே தொங்கு விடப்பட்ட நிலையிலேயே அந்த உடல் இருக்கிறது. அந்த 40 நாள் ஒன்னும் ஆகல, அழுகி போகவில்லை, ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததே தவிர எந்த ஒரு ரத்தம், அதாவது சம்பிச்சு போகவோ எதுவுமே நடக்கல. உடல் அப்படியே, உடல் உயிரோடு இருக்கிற போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பசுமையாக இருந்தது. 40 நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அது கொஞ்சம் ஆபத்தான இடம், 10 பேரை கூட்டு போய் இந்த மாதிரி சதி பண்ணிட்டாங்க, நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே. சஹாபாக்களை சொல்கிறார்கள், குபைபுடைய உடலை தங்கியும் என்று அந்த இடத்துல இருந்து மதீனாவுக்கு யாராவது கொண்டு விடுவதாக இருந்தால் அவர்களுக்கு நான் சுவனத்தை விலை பேசுகிறேன் என்று சொன்னார்கள். ஏன்னா சாதாரணமான விஷயம் அல்ல, அது போய் எடுத்துட்டு வர முடியாது. 70 பேர்கள் அங்கே காவலுக்கு இரவும் பகலுமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். குபைபுடைய உடலை கொண்டு வந்தால் அவர்களுக்கு நான் சுவனத்தை விலை பேசுகிறேன். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த சுபேபின் அவ்வாம் எல்லாத்தாலும் அவர்களும் அஸ்வதர் எல்லாத்தாலும் எழுந்து, யார் சூழல்லா, அந்த உடலை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். பெருமானார் சல்லாஸ் அனுமதி கொடுத்தார்கள். 2 பேர்களும் அந்த தண்ணீர் என்ற இடத்திற்கு பகலெல்லாம் பதுங்கி இருந்து இரவெல்லாம் பயணம் செய்து மிக சிரமத்திற்கு மத்தியிலே அந்த இடத்தை போய் அடைந்தார்கள். அடைந்த பிறகு இந்த 70 பேர்களும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கண்ணில மண்ணை தூவி விட்டுதான் அதை தூக்கி வர முடியும், அவ்வளவு சாதாரணமாக எடுத்து வர முடியாது. இந்த 2 பேர்கள் 70 இடத்துல மோத முடியுமா? எனவே எதிர்பார்த்தார்கள், எப்போது எல்லாம் அசந்து போகிறார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அது வரைக்கும் அங்கே தாமதித்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள்லாம் சற்று நேரம் அசைந்த போது அந்த வினாடியை பயன்படுத்திக் கொண்டு, அந்த சில வினாடிகளை பயன்படுத்திக் கொண்டு தொங்கவிடப்பட்ட கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கழு மரத்திலிருந்து அவருடைய உடலை மீட்டி குதிரையின் மீது தூக்கி வைத்தவர்களாக வேகமாக பாய ஆரம்பித்து விட்டார்கள். இரவு நேரத்தில் பாய்ந்த உடனேயே அந்த 70 பேர்களும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு பார்க்கிறார்கள், இந்த கழுமரத்திலே உடல் இல்லை. உடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை தரத்த ஆரம்பித்தார்கள், விரட்டி கொண்டு போனார்கள். நீண்ட நேரம் போனதற்கு பிறகு ஒரு இடத்துல இந்த 2 பேர்களையும் அந்த 70 பேர்களையும் பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த 2 பேர்த்துக்கும் தெரிந்து விட்டது, இனி நம்ம தப்பிக்க முடியாது, இனி இங்கிருந்து ஓட இவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான், நம்முடைய வலிமையை பயன்படுத்திவிட வேண்டியதுதான். அவன் எத்தனை பேரா இருந்தா என்ன என்ற துணிச்சலில குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த உடலை எடுத்து பூமியின் மீது வைப்பதற்காக வேண்டி அந்த குதிரையின் மேல் இருக்கிற உடலை எடுத்து கீழே வைத்தார்கள். என்ன ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த பூமி அப்படி அழகாக உள்ளே பிளந்து இரண்டாக பிளந்து அந்த உடலை அப்படியே லேசாக வாங்கி கொண்டன, உள்ளே அப்படியே பூமிக்குள்ளே போய்விட்டார்கள். எனவே ஹுபைப் ரலியல்லாஹு பூமியால் விழுங்கப்பட்டவர் என்ற பெயரும் இருக்கிறது. உள்ளே வாங்கி கொண்டது மூடி பூமி மூடியும் விட்டது. அவங்க உள்ள அவருடைய உடல் உள்ளே போன உடனேயே எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் பூமி அப்படியே மூடி விட்டது. எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ரெண்டு பேர் அங்க நிக்கிறாங்க, 70 பேர் சுத்தி பார்க்கிறாங்க. இந்த ஆச்சரியத்தை பார்த்து சற்று நேரம் நிதானத்திற்கு வந்த பிறகு சுபேர் அல்லாஹ் தரானவர்களும் அசோகர்களானவர்களும் அந்த 70 பேரை பார்த்து சொன்னார்கள், நாங்க இந்த உடல் எடுத்துட்டு போகத்தான் வந்தோம், அது கிடைக்கல பரவாயில்ல, எங்க வழியில நீங்க விட்டுருங்க. நாங்க ரெண்டு பேரும் மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்த சிங்கங்கள், எங்களது பாதையிலே எங்களை விட்டு விடுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை ஒரு கை நாங்கள் பார்த்து விடுவோம், எங்களது உயிர் போகின்ற வரையிலும் நாங்கள் உங்களிடத்திலே போராடுவோம் என்று அங்கே வேகமாக கர்ஜனை செய்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை விட்டாச்சே, அதுக்கப்புறம் என்ன கவலை, இந்த உலகத்திலிருந்து அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுதானே வேலை. ரெண்டு பேர்களுக்கும் துணிச்சல் ஏற்பட்டு விட்டது. ரெண்டு பேர்களும் இப்படி அறைகோள் விடுத்த போது அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். நம்ம தேடி வந்தால் கிடைக்கல, எதுக்கு இவங்கிட்ட வீணா சண்டை போட வேண்டும் என்று சொல்லி திரும்பி விட்டார்கள். ரெண்டு பேர்களும் ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே வந்தார்கள். எல்லா செய்தியும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே வந்து நிற்கிற போதே ஜலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி, யா ரசூலுல்லாஹ், உங்களது இந்த இரண்டு தோழர்களையும் குறித்து வானிலே உள்ள அத்தனை மலக்குமார்களும் புகழ்ந்து சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று பேச்சுக்கு இடமில்லை, அதை அப்படியே பின்பற்றக்கூடிய நிலை சஹாபாவிடத்தில் இருந்தது. எனவேதான் இந்த உலகத்திலே உலக மக்களிலேயே இந்த பூமியிலே இறங்கி அத்தனை மனித சமூகத்திலும் நபிமார்களுக்கு அடுத்து ஒரு உயர்ந்த சமூகம் என்ற அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு காரணம் ஒரு இடத்திலே மார்க்கத்தின் மீது இருந்த ஆர்வமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற அந்த தந்திரமும் ஒரு இடத்தில் இருந்த காரணத்தினால் வெற்றி பெற்று விட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுபோலத்தான் இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நமது பாவங்களை கழிவு செய்வதற்கும் அதை தீர்த்து விடுவதற்கும் சுவனத்திற்கு தேவையான நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முழுமையாக ரமலானை பயன்படுத்துகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கியருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல ஒழுங்கு.